நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
சால் நேயர்களே, ஆர்வத்துடன் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாய் நிற்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
மிகவும் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34-35 அதிகாரங்களை சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து 36-37 அதிகாரங்களை பார்க்கப் போகிறோம். அசீரிய ராஜாவாகிய சனகரிப் தன் போக்கிலே காணப்படும் அனைத்தையும் எடுத்துச் செல்லும் பெருவெள்ளத்தைப் போல வடக்கிலிருந்து வந்தான். அவன் தன் வழியிலே காணப்பட்ட அனைத்து தேசங்களோடும் பட்டணங்களோடும் யுத்தம் பண்ணி அவைகளை கைப்பற்றினான். அல்லது அந்த ஜனங்களே அவனிடத்திலே சரணடைந்தார்கள். வெற்றியின் உச்சத்திலே இருந்த அவன் அசீரிய சேனைகளுடன் எருசலேமின் அலங்கத்திற்கு முன் வந்து நின்று அதையும் முற்றுகையிட்டான். எசேக்கியா தன்னை எதிர்க்க முயற்சிப்பதை குறித்து அவன் குழப்பமடைந்து ஆச்சரியப்பட்டான். ஒருவேளை எசேக்கியா தன்னிடத்திலே ரகசியமான ஆயுதங்கள் எதையாவது வைத்திருப்பானோ என்று அதற்கான காரணங்களை கூட அறிய முயன்றான். சனகரிப்பின் சேனைத் தலைவனான ரப்சாக்கே யூதா ஜனங்கள் நம்பியிருக்கிற அனைத்தையும் குறித்து ஏளனம் செய்தான். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தங்களிடத்திலே சரண் அடைய வேண்டும் என்றும் கூறினான். ரப்சாக்கே கூறிய காரியங்களையும் அவனது மிரட்டல்களையும் எசேக்கியாவிடம் அரண்மனை ஆட்கள் கூறுவதோடு 36 அதிகாரம் முடிவடைகிறது. வாசிக்கிறேன், ஏசாயா 36:1. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான். அருமையானவர்களே, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா தனது தீர்க்க தரிசன ஊழியத்தை துவங்குகிறதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு வருவோம். அவர் தமது தீர்க்க தரிசன ஊழியத்தை யோதாம், ஆகாஸ் ஆகியோரது அரசாட்சியிலே தொடர்ந்து இப்பொழுது எசேக்கியாவின் காலத்திலேயும் பணியை செய்து வருகிறார். யூதாவை அரசாண்ட 5 சிறந்த ராஜாக்களுள் எசேக்கியாவும் ஒருவர். இந்த 5 ராஜாக்களும் யூதாவை ஆட்சி செய்த பொழுது யூதாவிற்கு எழுப்புதல் வந்தது. உண்மையிலே எசேக்கியா ஒரு சிறந்த ராஜாதான். 2 நாளாம் 29 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அருமையானவர்களே, எசேக்கியா ஒரு நல்ல அரசனாக இருந்தாலும் எருசலேமின் மீது படையெடுத்து வந்த சேனைகளை தடுப்பதற்கு சனகரிப்புக்கு பரிதானம் கொடுக்க முயன்றதன் மூலம் தனது பலவீனத்தை எசேக்கியா வெளிப்படுத்தினான். இதை குறித்து 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே 13 வசனம் முதல் 16 வசனம் வரை உள்ள பகுதியிலே வாசிக்கிறோம். அசீரிய ராஜா தன் மீது சுமத்திய அளவு கடந்த பணத்தை கொடுப்பதற்காக எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் இருந்த பொன் தகடுகளை கலற்றினான். அந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. ஏனென்றால் எருசலேமின் மதிலுக்கு வெளியே அசீரியர்களின் சேனை வந்திருந்தது. பணம் கொடுக்கிற காரியமும் அவர்களுக்கு துணை செய்யவில்லை. இந்த காரியம் ஏதோ புதிதான ஒன்றல்ல, இது இன்னும் நமத்திலே காணப்படுகிறது. வல்லரசு நாடுகளும் தங்களது பண பலத்தால் நண்பர்களை வாங்க முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அதனால் அவர்களால் அதிகமான நண்பர்களை பெற்றுக் கொள்ள முடிவதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நம்மிலேயும் அநேகர் நமது பண பலத்தால் எத்தனையோ காரியங்களை சாதிக்க முயற்சிக்கிறோம். பணத்தால் மாத்திரம் நமக்கு நண்பர்களையோ வேறு எதையுமோ நம்மால் பெற்றுக் கொள்ள முடியாது. நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நமது மெய்யான நண்பரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பதுதான். இங்கே எசேக்கியா கடைசியாக நோக்கி பார்த்த தேவனாகிய கர்த்தரே நமது மெய்யான நண்பராய் இருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏசாயா 36 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனைகளோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலகத்தண்டையிலே நின்றான். சனகரிப் தானே நேரடியாக வரும்படி தன்னை தாழ்த்திக் கொள்ளாமல் ரப்சாக்கே தலைமையிலே ஒரு படையை அனுப்பினான். எருசலேமின் அலங்கத்திற்கு வெளியே அவனது ராணுவம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராணுவ தளபதி ரப்சாக்கே எசேக்கியாவின் இருதயத்திலேயும் எருசலேமில் இருந்த ஜனங்களின் உள்ளத்திலேயும் பயம் உண்டாக்கும் வார்த்தைகளை கூறுகிறான். அவனை சந்திக்கும்படியாக எசேக்கியா அவனிடத்திலே தூதுவர்களை அனுப்புகிறான். பாருங்கள், ஏசாயா 36 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதாயும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அருமையானவர்களே, இசைக்கியா சனகரிப்பின் வார்த்தைகளை அறிந்து வரும்படி தன்னிடத்திலிருந்து இந்த 3 தூதுவர்களை அனுப்புகிறான். இப்பொழுது நடக்கிற காரியத்தை ஏசாயா 36 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? எசேக்கியா தன்னை எதிர்க்க துணிந்திருக்கிறதை குறித்து வியப்படைந்து ரப்சாக்கே மிகவும் கர்வத்தோடு இதை சொல்கிறான். எசேக்கியா நம்பிக்கொண்டிருக்கிற இரகசிய ஆயுதங்களை அவன் அறிந்திட விரும்பினான். ஒருவேளை எகிப்தை எசேக்கியா நம்பியிருக்கக்கூடும் என்பதாக முதலாவது ரப்சாக்கே கருதினான். பாருங்கள், ஏசாயா 36:6. இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான் என்பதாக சொல்கிறான். அசீரியர்களின் சேனை எகிப்துக்கு நேராக புறப்பட்டு அதை கைப்பற்றும்படி செல்லுகிற பொழுது எருசலேம் தங்களது வழிக்கு தடங்களாய் இருப்பதனால் அவர்கள் கோபமடைந்தனர். இங்கே கூறப்படும் உண்மை என்ன தெரியுமா? எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் முன்பு எகிப்தின் உதவியை நாடியது போல எசேக்கியாவும் அப்படி நம்பிக்கை கொண்டிருப்பான் என்று அவன் நினைத்ததுதான். ஆனால் எசேக்கியா எயிப்தினிடத்திலிருந்து எந்தவித உதவியையும் நாடவில்லை. ரப்சாக்கே அதை குறித்து சரியாய் கூறினான். இப்பொழுது அவன் எசேக்கியாவின் மற்றொரு விதமான நம்பிக்கையை குறித்து பேசுகிறான். கவனிங்கள், ஏசாயா 36:7, நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தரே நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. அடுத்து, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை நம்பியிருப்பது உண்மைதானா என்பதாக ரப்சாக்கே கேட்கிறான். ஆவிக்குரிய காரியங்களை குறித்த சரியான அறிவு ரப்சாக்கையிடம் இல்லாததினால் இங்கே அவன் ஒரு தவறான குறிப்பை சொல்கிறான். எசேக்கியா உயரமான எல்லா மேடைகளையும் அழித்து போட்டது உங்களுக்கு தெரியாதா என்று அவன் கேட்கிறான். மலைகளின் மேலே அந்நிய தெய்வங்களுக்கு உண்டாயிருந்த பலிபீடங்களிலே ஆராதனை செய்வதும் எருசலேமிலே இருந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்வதும் ஒன்றே என்று அவன் கருதினான். எசேக்கியா மக்கள் ஆசாரித்து வந்த அந்நிய தெய்வங்களின் பலிபீடங்களைத்தான் அகற்றியிருந்தான். இப்பொழுது அவர்களுக்கு ஆராதனை செய்வதற்கு எந்தவித தெய்வமும் இல்லை என்றே இந்த ரப்சாக்கே நினைத்துக் கொண்டான். இன்றைய நாட்களிலேயும் அநேகர் ஆவிக்குரிய பகுத்தறிவு அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். சிலர் இவ்வாறாக கூறுவதை நாம் அநேக வேளையிலே கேட்டிருக்கலாம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் ஒன்றே, அவை அனைத்தும் நம்மை ஒரே இடத்திற்கே கொண்டு செல்ல முயற்சிக்கிறது என்று சொல்வார்கள். ரப்சாக்கேயை போன்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் வித்தியாசத்தை அறிய முடியாதவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் எதில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ அதில் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அதற்கும் மற்ற எந்த வழிக்கும் வித்தியாசமே இராது என்று சொல்கிறவர்கள் நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளுக்கு எதிரான கருத்தை உடையவர்கள் என்றே கூறலாம். யோவான் 14:6 பாருங்கள். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறியிருக்கிறார். ஆம், அவர் மாத்திரமே நம்மை சரியான இடத்திற்கு நேராய் வழி நடத்தும் ஒரே வழி. மூன்றாவதாக ரப்சாக்கே கூறிய காரணம் அசீரியர்களின் கர்வத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்கள் ஏசாயா 36:8-9. நான் உனக்கு 2,000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதங்கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? எருசலேமை பாதுகாக்கும்படி எசேக்கியா தனது சொந்த படைகளையும் மற்றும் மனித ஆற்றலையும் நம்பியிருப்பது இயலாத ஒன்றாகும். ஆகவேதான் அதை சரி கட்டுவதற்காகவே 2,000 குதிரைகளை கொடுக்க ரப்சாக்கே முற்பட்டான். இவ்வாறு கூறுவதன் மூலம் உண்மையிலே அவன் அவர்களை பரிகசிக்கிறான். நான்காவதாக அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். இது ஒரு பெரிய சூழ்ச்சி. ஏசாயா 36:10, இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவன் சொல்கிற காரியத்தை கவனித்தீர்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே அசீரியர்களை எருசலேமிற்கு விரோதமாய் அனுப்பினார் என்றும் அதனால் அவர் அசீரியரின் பக்கமாகவே இருக்கிறார் என்றும் கூறுகிறான். முதலாம் உலக மகாயுத்தம் நடைபெற்ற பொழுது ஜெர்மனியர்கள் தேவன் தங்கள் பக்கமே இருப்பதாக நினைத்தார்கள். அமெரிக்கர்கள் அவர் தங்கள் பக்கம்தான் இருப்பதாக சொன்னார்கள். இரண்டு பக்கமும் தேவன் இருந்தாரா என்பதே கேள்வி. இங்கே இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலே மெய்யான தேவன் தமது ஜனங்களை அழிக்க அசீரியர்களை பயன்படுத்தினார். ஆனால் அவர் எருசலேமை முறியடிக்கும்படி சத்துருவுக்கு இடம் அளிக்கவில்லை. வசனம் 11 பாருங்கள். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். இப்பொழுது எலியாக்கீம், செப்னா மற்றும் யோவாக் ஆகியோர் தங்களோடு ரப்சாக்கே சீரிய பாஷையிலே பேசும்படியாக சொல்கிறார்கள். இதுவரை அவன் உரத்த சத்தமாய் எருசலேமின் அலங்கத்தின் மீது இருந்த வீரர்கள் கேட்கும்படி எபிரேய பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தான். அவன் தனது கொள்கைகளையும் எண்ணங்களையும் வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினான். பொதுவாக எதிரிகள் அவ்வாறு செய்வதுண்டு. அவன் இப்பொழுது முன்பை விட மிகவும் உரத்த குரலிலே அலங்கத்தின் மீதிருந்த வீரர்கள் மூலமாக எருசலேமில் இருந்த மக்களுக்கு இந்த காரியங்கள் தெரிய வரும்படி தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தினான். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சத்தமாய் சொன்னான். ஏசாயா 36:18-20 பாருங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயுமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். மற்ற ஜாதிகளின் தேவர்களிலே ஒருவரும் தங்கள் ஜனங்களை தப்புவிக்க முடியவில்லை என மிகவும் கர்வத்தோடு அவன் பேசினான். அப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் யெகோவாவாகிய தேவன் எருசலேமை ரட்சிக்கும்படி ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என்பதாக சொல்கிறான். அவன் தேவனை மற்ற தெய்வங்களுக்கு சமமாக கருதினான். கடைசியாக எசேக்கியாவின் தூதுவர்கள் எசேக்கியாவிற்கு மறு செய்தி கொண்டு வருகிறார்கள். 22. அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். தூதுவர்கள் இந்த துக்ககரமான வார்த்தைகளை எசேக்கியாவினிடத்திலே அறிவிக்க வருகிறார்கள். இங்கே வஸ்திரம் என்ற சொல் மனிதனது மதிப்பையும் மகிமையையும் குறிக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்று கூறுவதுண்டு. இந்த இடத்திலே அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு திரும்புகிறார்கள். இது அவமானத்தையும் தாழ்மையையும் வெளிப்படுத்துகிறது. இவர்கள் மன சோர்வடைந்து நம்பிக்கை இழந்த மனிதர்களாக இந்த செய்தியை எசேக்கியாவிற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை கேட்ட எசேக்கியா என்ன செய்கிறான் பாருங்கள். ஏசாயா 37:1 வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தன்னிடத்திலே வந்த செய்தியாளர்களின் செய்தியை கேட்டதும் எசேக்கியா செய்கிற காரியம் அவன் ஒரு விசுவாசமுள்ள மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய இயலாத நிலையிலே அவன் தேவனிடத்திலே திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மால் ஒன்றுமே செய்யக்கூடாதபடியான இக்கட்டுகள் நேரிடுகிற பொழுது விசுவாசிகளாகிய நாம் யாரை நாடி செல்கிறோம்? யாரிடத்திலே திரும்புகிறோம்? எசேக்கியாவைப் போல தேவனிடத்துக்கே திரும்புகிற அல்லது திரும்பிய நிலை நம்மிடத்திலே உண்டா என்று பாருங்கள். ஒருவேளை இந்நாட்களிலேயும் உங்களால் முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இதுவரை தேவனை தேடவில்லை, அவரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால், இந்தே அவரை தேடுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்பொழுது எசேக்கியா தனது தூதுவர்களை ஏசாயா தீர்க்கதரிசனிடத்திலே அனுப்புகிறான். இதைத்தான் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவினிடத்திலே சொல்லும்படியாக அவன் என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று சொல்லி அனுப்புகிறான். இந்த வார்த்தைகளைத்தான் ஏசாயா கேட்டார். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது அடியானாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று இசைக்கியா சொல்ல சொன்னார் என்று கூறுகிறார்கள். இந்த வசனத்திலே இசைக்கியா கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது நமது தேவன் என்று சொல்லாமல் உமது தேவனாகிய கர்த்தர் என்பதாக இசைக்கியா ஏசாயாவிற்கு சொல்லி அனுப்புகிறார். ஏன் அவர் ஆரம்பத்திலே நமது தேவனாய கர்த்தர் என்று சொல்லவில்லை என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எசேக்கியா இந்த காரியத்தை திருத்திக் கொள்வதை 20 வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஏசாயா கேட்ட செய்திக்கு ஏசாயா ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பதிலாய் சொல்கிறார். அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் என்று சொல்லி அனுப்புகிறார். தொடர்ந்து 7 வசனத்திலே தேவன் ஏசாயா மூலமாய் சொல்வதை கேளுங்கள். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். தொடர்ந்து ரப்சாக்கே தனது இராணுவத்தினிடத்திலே வந்தபொழுது அசீரிய ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்ற செய்தியை கேள்விப்படுகிறான். அசீரியர்களின் முக்கிய இராணுவமானது எகிப்திய இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது என்ற தவறான செய்தி வந்தது. ஆகவே அந்த முக்கிய தளவாடங்களுக்கு உதவும்படி ரப்சாக்கே எருசலேமை விட்டு தற்காலிகமாக கடந்து போனான். ஆனால் மீண்டும் வருவேன் என்று சனகரிப்பால் எசேக்கியாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தை அவன் கொடுத்து சென்றான். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட செய்தி தேவனது விடுதலையில் எசேக்கியாவிற்கு இருந்த விசுவாசத்தை சற்று ஆட்டம் கொள்ள செய்தது. பாருங்கள், ஏசாயா 37:10, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஓட்டாதே என்று அவன் கூறுகிறான். தொடர்ந்து 11-12 அவசரங்களையும் பாருங்கள். இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத் சேப்பையும் தலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்பு வைத்ததுண்டோ? 13 வசனத்திலேயும் இதே போலதான் அவன் மீண்டும் சொல்கிறான். இப்பொழுது ஏசாயா 37:14 பாருங்கள். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக வெறித்து பார்த்தீர்களா? எசேக்கியா அந்த நிருபத்தையே வாங்கி வாசித்தவுடன் நேரடியாக அதை தேவனிடத்திலே கொண்டு அவருக்கு முன்பாக வைக்கிறான். அதைத் தொடர்ந்து வேதத்திலே காணப்படுகிற ஜபங்களிலே ஓர் உண்மையான சிறந்த ஜபம் இங்கே கொடுக்கப்படுகிறது. எசேக்கியா தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். நமது அன்றாட வாழ்க்கையிலேயும் நாம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளின் மத்தியிலே, ஆபத்துகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே எசேக்கியாவை போல கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நம்மை துக்கப்படுத்தும் கடிதங்கள் நமக்கு வருமென்றால், செய்திகள் நமக்கு வருமென்றால், அதை ஆண்டுடைய பாதத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 37:15-16 வசனங்கள், கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இப்பொழுது 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்திலே சாலமோன் என்ன சொல்கிறார் கேளுங்கள். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆம், அருமையானவர்களே, அவரே பரலோகத்தின் தேவன் என்றும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்றும் ஒவ்வொரு இஸ்ரவேலரும் நம்பினார்கள். அந்த தேவனை நோக்கி எசேக்கியா கெஞ்சி பிரார்த்தித்து அவனது விண்ணப்பத்தை வைக்கிறான். 17 முதல் பாருங்கள். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று ஜபிக்கிறான். எசேக்கியா அந்த நிருபத்தை தேவனிடத்திலே காண்பித்து அது அவருக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை கவனிக்கும்படி சொல்கிறான். தொடர்ந்து 18-19 வசனங்களையும் பார்ப்போம். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். எசேக்கியா அந்த நிருபத்திலே இருந்த சில உண்மைகளை ஒத்துக்கொள்கிறான். அதை மறுக்கவோ அல்லது விட்டுவிடவோ தேவையில்லை. அருமையானவர்களே, நாமும் தேவனிடத்திலே சேரும் பொழுது அவரிடத்திலே எதையும் மறைக்க முற்படாமல் நம்மை குறித்த உண்மைகளை அவரிடம் சொல்வதே புத்திசாலித்தனமானது. ஏனென்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களையும் அறிந்த தேவன் அவரே. தொடர்ந்து ஏசாயா 37:20 பாருங்கள். இப்போதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியாவின் இந்த விண்ணப்பத்திற்கு தேவன் எப்படி பதிலளித்தார் பாருங்கள். 29 வசனம், நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் என்று அசீரிய ராஜாவை குறித்து சொன்னதுமல்லாமல் தமது ஜனங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும் வார்த்தைகளையும் அடுத்த வசனத்திலே சொல்கிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். இங்கே சொல்லப்படும் முதன்மையான கருத்து என்னவென்றால், யூதா புத்திரர் தொடர்ந்து அந்த தேசத்திலேதானே சிறிது காலம் நிலைத்திருப்பார்கள் என்பதைத்தான் சொல்கிறார். 33 வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை என்று ஆணித்தரமாக அவர் கூறுகிறார். இதற்கு பின் நடந்தது என்ன தெரியுமா? அசீரியர்களின் பாளையத்திலே 185,000 பேரில் எருசலேமில் மீது எதிர்பாராத விதமாய் ஒருவரும் அம்பு எய்யவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை பிரியமானவர்களே. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அற்புதமானவைகள். தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாய் நாம் நம்பலாம். ஏனென்றால் அவர் உண்மையில் மாறாதவர். தொடர்ந்து அங்கே நடைபெற்றது என்ன தெரியுமா? 36 வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். வேறு என்ன நடந்தது தெரியுமா? 37 வசனம். அசீரிய ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேலே இருந்து விட்டான். தொடர்ந்து என்ன நடந்தது? 38 வசனம். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத்சரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டணத்திற்கு வந்து அரசாண்டான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட அற்புதமான வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவர்கள் சீக்கிரமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தேவன் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? அவைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லது அவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து பின்வாங்கி போன நிலைமையிலே நாம் காணப்படுகிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராதே.
கருத்தாய் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே, தேவன் உங்கள் வாழ்வில் கொண்டுள்ள திட்டத்தை புரிந்து கொள்ள தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை கேளுங்கள். நாளை இதே நேரம் இதே அலைவரிசையில் சந்திப்போம் அன்பர்களே. உங்கள் கருத்துக்களை எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29 வசனம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.